டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தேவ சர்வாயுதத்தை தீர்த்து பிறக்க என கழித்து இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய். ஏசு நாதையா இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய். அன்றும் பூதிரம் நரர் சென்று சிந்தி மீட்டனை வெற்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இந்த தீனம் உள்ளருள் மிகுவாய்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வராதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இவ்வறிய நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு இன்றைய செய்தியை கேட்போமா?
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் எண்ணற்ற மக்கள் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை பார்க்கிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எழுதிய உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். ஒருவேளை அநேக ஆசீர்வாதங்களை இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் நீங்கள் பெற்றிருந்தும் இதுவரை அதை எங்களுக்கு எழுதி தெரிவிக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் அன்பின் கடிதங்களையும் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். உங்களுக்காக கர்த்தரை துதிக்கவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் அது எங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். பரலோகத்திலே கிறிஸ்துவோடு உள்ள சபையை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரங்களிலே 7 சபைகளின் சரித்திரத்தை குறித்து பார்த்தோம். 4 அதிகாரத்திற்குள்ளே வரும்பொழுது இயற்கையாகவே இந்த சபைகளுக்கு நேரிட்டது என்ன என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. 4 அதிகாரம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரம் மட்டுமாக சபைகளை பற்றிய எவ்விதமான குறிப்புகளும் காணப்படவில்லை. கடைசியில் பொதுவான ஒரு அழைப்பு மாத்திரமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் முதல் சபை என்ற வார்த்தை உபயோகிக்கப்படவே இல்லை. இதுவரையிலும் சபை என்ற வார்த்தை 19 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது சபை மத்திய ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டதால் அதனை பற்றிய எந்தவித குறிப்பும் காணப்படவில்லை. ஆகாய மண்டலத்தில் ஆண்டவரை சந்திக்கும்படியாக சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. இதுவே சபைக்கு நேரிட்டது. பிலதெல்பியா சபையின் காலத்தில் ரகசிய வருகையில் சபை எடுத்துக் கொள்ளப்படும். இதற்கு பின்பு பூமியில் காணப்படுகிற சபைகள் வெறும் இயக்கங்களேயாகும். இது மகா உபத்திரவத்தின் காலத்திற்குள் செல்லும். கடைசியில் அது மகாவேசி என்று அழைக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் நம்மை நடுங்க வைக்கும் ஒரு அதிகாரமாகும். திரும்பவும் நாம் சபையை பார்க்கப் போகிறோம். ஆனால் சபையாக அல்ல, மணவாட்டியாக, மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு மணவாட்டியாக பார்க்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 முதல் 22 அதிகாரம் வரை இந்த அற்புதமான புத்தகத்தின் இறுதி பெரும் பகுதியாகும். இவ்விதமாகவே பிரிக்கப்பட்டு இந்த புத்தகம் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. யோவான் இதனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதனை தவற விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து யோவானிடத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 19 வசனத்தில் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது என்று கூறியிருக்கிறார். அதாவது இவைகளுக்கு பின்பு என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 19 வசனத்திற்கு பிறகு பின்பு உள்ளவைகளை குறிப்பிடுகிறது. இது நின்று முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான காட்சியையும் பொருளையும் இதற்கு பின் குறிக்கிறதாயிருக்கிறது. 4 அதிகாரம் முதல் புதிய ஒரு பகுதி ஆரம்பமாகிறது. இதிலே சில குறிப்பிடத்தக்க சத்தியங்கள் காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே சீதோஷ்ணமும் சூழ்நிலையும் முற்றிலுமாக மாறுகிறது. கவனியங்கள், முதலாவது இந்த உலகத்தில் உள்ள சபையை குறித்து 2 மற்றும் 3 அதிகாரங்களிலே 19 முறை கூறப்பட்டிருந்தாலும் 4 அதிகாரம் முதல் இந்த உலகத்திலே சபை காணப்படவே இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரங்கள் முற்றிலுமாக இந்த உலகத்திலே காணப்படுகின்ற சபைக்கே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. என்ற போதிலும் 4 அதிகாரம் முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தின் இறுதி பகுதி வரை உலகத்தோடு சம்பந்தப்பட்ட சபை ஒருமுறை கூட குறிப்பிடப்படவே இல்லை. இந்த உலகத்தின் நாட்கள் முடிவடைந்த வேளையில் கடைசியாக முடிவுரையாக கூறப்பட்ட சாட்சியில் தன்னுடையவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். மேலும் தன்னுடையவர்களை குறித்து கூறும்பொழுது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று யோவான் 17:16 கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் 14:3 சொல்லும் பொழுதும், நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவதாக, 4:4 காட்சி முற்றிலுமாக பரலோகத்திற்கு சென்று விடுகிறது. இன்னமும் சபையே கருப்பொருளாக இருப்பதனால் சபையினுடைய புதிய வீடாகிய பரலோகத்தில் அதனை தொடர்கிறோம். சபை எவ்விதமாக பரலோகத்திற்கு சென்றது என்பதற்கான பதிலை அப்போஸ்தலனாய பவுல் கூறியிருக்கிறார். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 4:17 நாம் பார்க்கிறோம். எப்படி? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த செயல்பாட்டை 1 கொரிந்தியர் 15:51-52 கூறியிருக்கிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆயிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். விசுவாசம் சபை என்னும் ஏவுகணையிலே ஒரு மனம் திரும்பிய பாவியை நிறுத்துகிறது. அங்கிருந்து ஆண்டவரை சந்திக்க மத்திய வானத்திலே எடுத்துச் செல்லப்படுகிறோம். பரிசுத்தவான்களாய நாம் பரலோகத்தின் திறந்த வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறோம். சபை கிறிஸ்துவோடு கூட இருக்கப் போகிறது. கிறிஸ்து பரலோகத்திலிருந்து மகா உபத்திரவகால சம்பவங்களை நிர்வகிக்கிறார் என்பதை 6:5 பார்க்கப் போகிறோம். சரி, 3வது நாம் கவனிக்க வேண்டிய குறிப்பு, சபை என்பது ஒரு பெயர் அல்ல, ஆனால் இந்த காலத்திலே கிறிஸ்துவை நம்பியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரையறையாகும். இதனை நாம் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இக்காலங்களிலே இது தவறாக எண்ணப்படுகிறது. சபை என்பதை குறிக்கின்ற கிரேக்க வார்த்தை எக்லீசியா என்பதாகும். கிளியோ என்றால் அழைப்பு என்று பொருள். எக் என்றால் பிரித்தெடுப்பது என்பதாகும். எனவே எக்லீசியா என்றால் உலகத்தில் நின்று பிரித்தெடுத்து அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் என்று பொருள். சபையானது தான் சென்றடைய வேண்டிய பரலோகத்தை சென்றடைந்ததும் இந்த உலகத்திலே அழைக்கப்பட்ட அதன் பெயர் மாற்றப்பட்டு சபையை குறிப்பிட வேறு அடைமொழிகள் கூறப்படுகிறது. இதைத்தான் 4வது அதிகாரத்திலே பரலோகத்தில் உள்ள சபையின் பிரதிநிதிகளாக 24 மூப்பர்கள் என்று பார்க்க இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ள சபை மனவாட்டியாக தனது புதிய வீடாகிய புதிய எருசலேமிற்கு வருகிறதை பார்க்கலாம். இந்த உலகத்திலே தொடர்ந்து காணப்படுகிற கர்த்தரால் கைவிடப்பட்ட பெயரளவு சபையாகிய இயக்கம் இனிமேல் சபை என்று அழைக்கப்படாமல் மகாவேசி என்று அழைக்கப்படுகிறது. ரகசிய வருகைக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே கூடுகிறவர்கள் ஒரு சிலரை காணவில்லை என்பதை அறிந்து கொள்வார்கள். இன்னும் சில சபைகளில் உள்ள உறுப்பினர்களிலே ஒருவர் கூட காணாமற் போகாமலும் இருப்பார்கள். இவர்கள் லவோதிக்கேயா சபையினர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொண்டிருந்தும் உண்மையான கிறிஸ்தவர்களாக ஜீவிக்காதவர்கள். சரி, 4வது 6வது அதிகாரத்திலே துவங்குகின்ற நியாய தீர்ப்பு தேவன் சபைக்கு கூறிய கிருபையின் உடன்படிக்கை நிபந்தனைகளோடும் வாக்கு தத்தங்களோடும் இணைந்து செல்வதில்லை. சபை எடுத்துக் கொள்ளப்படாமல் இந்த உலகத்திலே இருந்து விட்டதானால் அது தேவனுடைய கிருபையை பயனற்றதாக்கிவிடும். ஏனென்றால் நியாய தீர்ப்பினின்று உங்களை விடுவிப்பேன் என்று அவர் சபைக்கு, அதாவது நமக்கு, வாக்கு கொடுத்திருக்கிறார். 5வது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 19:19 குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று பொதுவான இயற்கையான பிரிவை மனதிலே கொண்டவர்களாக 3வது 4வது செல்ல வேண்டும். இந்த கடைசி பெரும் பிரிவிற்குள்ளே நாம் செல்லும் பொழுது இதில் காணப்படுகின்ற நியாய தீர்ப்பு கோபாக்கினை அனைத்திற்கும் இயேசு கிறிஸ்துவே மையமாக விளங்குகிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே அனைத்தையும் நடத்தி வெற்றிகரமான திட்டமிட்ட முடிவிற்குள் கொண்டு வருகிறார் என்பதை நாம் அறிகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக மரித்தபடியினால் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவரே நியாயம் தீர்க்கப் போகிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். சபையின் இந்த காரியங்கள் யாவும் முடிவடைந்ததும் காட்சி இந்த பூமியிலிருந்து பரலோகத்திற்கு செல்கிறது. இது பெரும் மாற்றமான ஒரு காரியம். என்ற போதிலும் தேவனுடைய வார்த்தைகள் பரலோகத்தில் உள்ள முக்கியமானவர்களையும் அவர்களின் நடவடிக்கைகளையும் பூமியில் உள்ளவர்களைப் போன்றே விளக்கி கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே பரலோகத்தில் உள்ள காரியங்களை பூமியில் உள்ள காரியங்களைப் போன்று விளக்கி கூற முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பரலோகத்திற்கு சென்று அங்குள்ள காரியங்களை பார்க்கிறோம். சபையானது இந்த உலகத்தில் உள்ள பெயருடன் காணப்படவில்லை, ஆனால் மகா பிரதான ஆசாரியனுடன் காணப்படுகின்ற ஆசாரியர்களாக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். நான்கு குதிரைகளின் மீது புறப்பட ஆயத்தமாக ஏறி இருக்கிறவர்களுடைய காட்சியோடு இது ஆரம்பமாகிறது. இந்த பூமியிலே ஏற்பட போகின்ற மகா உபத்திரவத்திற்கு முன் நான்கு மற்றும் ஐந்தாவது அதிகாரங்களிலே பரலோக காட்சிகளும் சிருஷ்டிகளும் நம்மை வாழ்த்துவதை காணலாம். அடுத்ததாக தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இங்கு தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக ஆகிய மூன்று நிலைகளிலேயும் காணப்படுகிறார். அவர் தேவனானபடியினால் தேவனாக ஆராதிக்கப்படுகிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இங்கே இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தை இந்த வசனத்தில் இரண்டு முறை உபயோகிக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் கருதப்படுகிறது. இதனை ஒருவரும் தவற விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டு முறை இது உபயோகிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. கண்டேன் என்பது கண் வாசலையும், கேட்டேன் என்பது செவி வாசலையும் குறிக்கிறது. இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி போன்று காணப்படுகிறது. எனவே முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சி இது என்று சொல்லலாம். அதாவது பரலோகத்திலிருந்து ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சி. எனவே விசுவாசிகள் இதனை மிகுந்த ஆர்வத்துடன் பார்க்கலாம். இது நம்மை கற்பனையான ஒரு நிகழ்ச்சிக்கு ராக்கெட்டிலே அழைத்து செல்லவில்லை. பரலோகம் உண்மையான ஒரு இடம். எனவே நம் கண்முன் காணப்படுகின்ற நிகழ்ச்சிகளை குறித்து நாம் மன இறுக்கம் அடைய வேண்டியதில்லை. சாதாரணமாக நாம் இந்த காட்சியை பார்க்கலாம். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டுள்ள நான்கு திறந்த வாசல்களில் இதுவும் ஒன்று. அந்த நான்கு வாசல்களையும் சற்றே சிந்திப்போம். முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு பிலதெல்பியா சபைக்கு எழுதும்பொழுது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு தருணத்தையும் வாய்ப்பையும் கொடுப்பதை இது தெரிவிக்கிறது. இரண்டாவது வாசலை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவோடு அடையாளப்படுத்திக் கொண்டு அவரோடு போஜனம் கொள்வதற்கான அழைப்பை இந்த திறந்த வாசல் இங்கு கூறுகிறது. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இந்த கதவு நமது இருதய கதவாக இருக்கிறது. மூன்றாவதாக இங்கே முதலாம் வசனத்திலே ஒரு திறந்த வாசலை பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சேரும் வாசலாக இருக்கிறது. இதை குறித்தும் நாம் பார்க்கப் போகிறோம். நான்காவதாக வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே திரும்பவும் ஒரு கதவு பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வாசலின் வழியாகத்தான் கிறிஸ்து தனது இரண்டாவது வருகையின் பொழுது இந்த பூமிக்கு வருவார். துன்மார்க்கரையும் தீயவர்களையும் தேவனை எதிர்ப்பவர்களையும் மகா உபத்திரவத்தின் முடிவில் அழித்து போட்டு தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக வருவார். அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பிலே பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் யோவான் இந்த வாசல் திறக்கப்படுவதை கண்டதாக கூறப்படவில்லை. இந்த கதவு எப்பொழுதும் திறக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. இந்த கதவின் வழியாக இருபது நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் கிறிஸ்துவினிடம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே, இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறியிருக்கிறார். மேலும், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் 10:9 கூறியிருக்கிறார். பரலோகத்திற்கு செல்லக்கூடிய திறந்த வாசல் ஏசு கிறிஸ்துவே. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய இதய வாசலண்டை நின்று தட்டிக் கொண்டிருக்கிறவரும் அவரே. விசுவாசத்தினாலே நாம் இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சபை என்ற விண்கலத்திலே வைத்து கிறிஸ்துவின் வழியாக ஏவப்பட்ட ராக்கெட்டாக நாம் இருக்கிறோம். ரகசிய வருகையின் பொழுது இது ஏவப்பட்டு நம்மை வானிலை செலுத்துகிறது. இதை செய்வதிலே அவர் குறி தவறுகிறதில்லை. இந்த முதல் வசனத்திலே இங்கே ஏறி வா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும். யோவான் தனது நிருபத்திலே இவ்விதமாக எழுதுகிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது என்று குறிப்பிடுகிறார். இந்த சத்தமே சபையை ஆகாய மண்டலத்தில் கிறிஸ்துவை சந்திக்கும்படி அழைக்கிறது. அது யாருடைய சத்தம்? அது கிறிஸ்துவின் சத்தம்தான். இது முதல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த அடையாளம் அடிக்கடி சொல்லப்படுகிறது. இது ஓர் அடையாளம் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. ஏனென்றால் எக்காலம் பேசுவதில்லை, கிறிஸ்துவின் சத்தம் எக்கால சத்தம் போல இருக்கிறது. இந்த சத்தத்தையே பரிசுத்த பவுல் 1 Thessalonians 4:16 சொல்லும்பொழுது இவ்விதமாய் கூறுகிறார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விவிதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்கிறார். இது ரகசிய வருகை குறித்த திட்டவட்டமான அறிவிப்பாகும். ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதாந்தத்திலே கூறப்படவில்லை என்று சிலர் கூறுவார்கள். எடுத்துக் கொள்ளப்பட்டு என்பதை குறிக்கிற கிரேக்க வார்த்தை ஹர்பசோ என்பதாகும். ஹர்பசோ என்பது ஆவலோடு பற்றிக் கொள்ளுதல் அல்லது வெடுக்கென்று பிடுங்கிக் கொள்ளுதல் ஆகிய பொருள்படுகிறது. நாம் வானத்திலே திடீரென்று எடுத்துக் கொள்ளப்படுவோம். அந்த சத்தம் எக்கால துணியை போன்று காணப்படும். அந்த சத்தம் யோவானை மேலே இழுத்துக் கொண்டது. ஒரு நாளிலே உங்களையும் என்னையும் மேலே இழுத்துக் கொள்ளும். இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது என்று அந்த வசனத்தின் இறுதியிலே நாம் வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு சபையானது இந்த உலக ஓட்டத்தை ஓடி முடித்து வானத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? எப்படி ஆயத்தப்படுவது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்த பாவங்களை ஒவ்வொன்றாய் ஆண்டுடைய பாதத்திலே அறிக்கை செய்து உங்கள் பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசித்து அவர் உங்களை மன்னிப்பதை விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டு அவர் தரும் பாவ மன்னிப்பிற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாய் அவருடைய வசனங்களை வாசித்து அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களுக்கும் அவருக்கும் அனுதினமும் ஒரு நெருக்கமான ஐக்கியத்தோடு நீங்கள் வாழும் பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்றால் நீங்களும் நிச்சயமாக ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். வெளியே ஒரு வாழ்க்கை, உள்ளே ஒரு வாழ்க்கை என்று இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது என்பதையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய ரகசிய வருகைக்கு நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதுவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாஞ்சையாயிருக்கிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறவங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல உங்களுடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ரகசிய வருகையை குறித்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. யார் யாருடைய வாழ்க்கையிலே இப்பொழுதே ஆயத்தமாயிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யார் யாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆயத்தமாயில்லை என்ற உணர்வோடு கூட உம்முடைய சமூகத்திலே வந்து தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ, மன்னிப்பு கேட்கிறார்களோ, அவர்களுக்கு பாவங்களை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உறுதியையும் சந்தோஷத்தையும் இன்றே தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்களுக்கு அவர்களை தொடர்ந்து விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நீர் அவர்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்றுவரே தங்களுடைய ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுதே என்னுடைய குடும்பத்திலே இனமும் ரட்சிக்கப்படவில்லையே என்று யார் யாரை குறித்து யோசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலேயும் சீக்கிரமாக உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ளே கடந்து வர உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
படைக்கின்றேன் இயேசுவே, கிங்கன் உள்ளம் முற்றமாக படைக்கின்றேன் இயேசுவே, கிங்கன் உள்ளம் முற்றமாக
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். யாக்கோபு 5:12. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். யாக்கோபு 5:12.